നമസ്കാരം. ഹിന്ദുയിസം, ഹിന്ദുക്കൾ, இந்த பேர்லாம் எப்போது தோன்றின? இதுதான் நமக்கு பழமையான பேரா? இது ஒரு மதமா அல்லது பல மதங்கள் சேர்ந்திருக்கிற ஒரு கலவையா ஏதுங்கிறத பத்தி அப்பப்ப நமக்கே சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகமே வேண்டாம்ங்கிறதுக்காகத்தான் சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். இல்ல, நான் ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவார்கள். ஏன்னா அது ரொம்ப டாலரண்ட் ரிலிஜியன், சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது. அந்த சகிப்புத்தன்மை ஹிந்துயிசத்துக்கே இருக்கிற பெருமை, அதன் சிறப்பே அது. அதனால நான் ஹிந்து வார்க்கேன்னு சொல்லிக்கிறதில் பலரும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா அதே சமயம் ஹிந்துத்வா, ஹிந்துயிசம் அப்படின்னு ஏதானும் சொல்ல போனால் அது பலருக்கும் ஏற்புடையதாக இல்லை. ஹிந்துன்னா பிடிக்கிறதே, ஹிந்துத்வானா பிடிக்கலையானால் அது எல்லா மதத்திலும் இருக்கிற சொற்களை போலதான் இது. பௌத்தர்கள்னு சொல்றோம், புத்த மதம்னு சொல்ல மாட்டோமா? ஜெயினர்கள்னு சொல்றோம், ஜெயின மதம்னு சொல்லலையா? அதே போல ஹிந்துக்கள்னு சொல்றோம், ஹிந்துத்வா, ஹிந்து மதம். ஆனா அந்த ஹிந்துத்வாங்கிற பேரே என்னென்னமோ பொருளில் எப்படியோ பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது சொன்னாலே நம்ம ஹிந்துக்களே கொஞ்சம் கவலைப்படணும், வெட்கப்படணும் அப்படிங்கிறப்பதான் மேடை பேச்செல்லாம் காணப்படுகிறது. இப்படி எந்த பொருளும் அந்த சொல்லுக்கு இல்லை. ஹிந்துனஸ், ஹிந்துத்வா, ஹிந்துயிசம், இந்த இசம், நெஸ், துவா, இதெல்லாம் எல்லா மதத்துக்கு இருக்கிற அதே பொருள்ல தான் ஹிந்துங்கிற பேர்லையும் இருக்கு. ஆனால் அது என்னமோ இப்படி சொன்னால் மட்டும் அது மிகவும் சாடப்படுகிறது, ஏசப்படுகிறது. நான் ஹிந்துன்னு சொல்றதில் பெருமைப்பட்டுக்கலாம், ஆனால் ஹிந்துக்களுடைய கொள்கையை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தால் அது ஹிந்துத்வான்னு பேர் பெற்று பழமைவாதி, அடிப்படைவாதி என்றெல்லாம் சாயம் பூசப்பட்டு தப்பு என்று பேசப்படுகிறது. இதனால இப்போ மற்ற எல்லா மதங்களுக்கும் எப்படி பேர் இருக்கோ அப்படிதான் இதுக்கும் பேர் இருக்கு. அதனாலே ஹிந்துத்வான்னு சொன்னதுனாலே ஒன்றும் கவலைப்படுறதுக்கோ தப்பா நினைக்கிறதுக்கோ இல்லை. புஷ்பம்னு சொன்னால் அதுகிட்ட என்ன குணம் இருக்கும்? புஷ்பத்வம். அத போல ஹிந்துன்னு சொன்னால் அவர் எதை பின்பற்ற போறார்? ஹிந்துத்வா. அதனால் இது மற்ற மதத்துக்கும் இந்த ஹிந்து மதத்துக்கும் இந்த ஹிந்துத்வாங்கிற வார்த்தையில ஏதோ சிறப்பா இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை. பொதுவாக அந்த மதத்தை குறிப்பது அவ்வளவுதான். இதிலே ஹிந்துங்கிறது எல்லாத்தையும் ஏத்துக்கும், எம்மதமும் சம்மதம், ரொம்ப சகிப்புத்தன்மை உடையது. அந்த சகிப்புத்தன்மையே பயன்படுத்தி கொண்டு ஹிந்துக்களை பத்தியும் ஹிந்துயிசத்தை பத்தியும் குறை சொல்லிட்டே இருந்து மற்ற மதங்கள் சிறப்பானவை, இந்த மதத்தில் இன்னெல்லாம் குற்றங்குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க சொல்றது தப்பாச்சே அப்படின்னு கேட்டால் பத்தியா ஹிந்துத்வா பேசுறார்கள் என்றால் ஏன் நாங்க எதிர்த்து கேட்க மாட்டோமா? அதுக்கு குரல் கொடுக்க கூடாதானால் கொடுக்க கூடாது. என்ன, ஹிந்து மதம்ங்கிறதே சகிப்புத்தன்மையோட கூடினது, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னால் இது எவ்வளவு முரண்பட்ட வாதம் பாருங்க. சகிப்புத்தன்மைங்கிறது எதுக்காக? அந்த சகிப்புத்தன்மையே கேள்வி கேட்கறதுக்காக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பிரச்சாரம் பண்ண போறார். வாஸ்தவம் ஆனா நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஏன்னால் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நான் உன்ன சொன்னேன்னால் அதையும் நீ சகிச்சுக்கணும் இல்லையா? அதான ஹிந்துவிசம் இப்படின்னு விட்டால் நம்ம ரொம்ப முழிக்க வேண்டியதுதான். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இதுக்கு விதண்டாவாதம்னு பேர். அதனால இந்த வாதம் எடுபடாது. ஹிந்துக்களிடத்தில் இருக்கிற சகிப்புத்தன்மையே வைத்துக்கொண்டு அதனாலேயே எல்லாத்தையும் மாற்றிவிடலாம், ஏன்னா நீங்க சகிச்சுட்டு தான் ஆகணும் என்று சொல்லலாமா? அதை ஹிந்துக்கள் தான் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கருத்து. மற்றொன்று, ஹிந்துங்கிறதே அல்லது ஹிந்துயிசம்ங்கிறது ஒரு மதமே இல்லை. ஏன்னா மதம்னு சொல்லணும்னா சைவம், வைஷ்ணவம், கௌமாரம், சாக்தம், அதெல்லாம் தான் மதம். அந்த மதங்களுடைய ஒரு கலவை, அதென்னமோ 6-7 மதங்கள் இருக்கு, அதனுடைய ஒரு சேர்த்து ஆரோ வச்சுட்ட பேர் ஹிந்துவிசம். அதனால் ஹிந்துக்கள்னு ஒற்றுமையே வராது, ஏன்னா அது ஒரு மதமே இல்லை, அதற்குள்ள பல மதங்கள் கூடியிருக்கிறது. அதிலேயே பாருங்க, சைவந்தான் உயர்ந்ததுன்னு சைவர்கள் சொல்றார்கள், சிவன்தான் பரம்பொருள் அவன் அடையணும்னுட்டு. ஆனா வைணவர்கள் விஷ்ணுதான் பரம்பொருள் அவனை அடையணும்னு சொல்றார்கள். அதனாலேயே இது தனித்தனி மதம்னு தெரியலையா என்ற கேள்வி வரும். நியாயமான கேள்வி. பிரம்மங்கிறது ஒண்ணுதான், அதை வேதங்கள் சொல்லுகின்றன. அந்த பிரம்மத்தினுடைய உருவம் என்ன பேர் என்னங்கிற போது ஒவ்வொருத்தர் சிறந்த ஞானிகள் ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் சொல்லியிருக்கார்கள். அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை, யாரும் நெருங்கி வரட்டும், ஒத்தரையும் தள்ளுட வேண்டாம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் வேதங்களுக்கு, பரபிரம்மத்துக்கு. அதனால்தான் அதே சகிப்புத்தன்மையோடு இந்த எல்லா வாதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இது எப்படி நாம் எடுத்துக்கணும்னால், யாரோ ஒருத்தர், அது சிவனா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், அவர் மூலம்தான் நாம முக்தி அடைய முடியும். ஆனால் மற்ற எந்த கடவுளர்களையும் இல்லைன்னுட்டோ, தாழ்ந்ததுன்னுட்டோ, அதை போலெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசிக்கொள்வதெல்லாம் கிடையாது. நான் சொல்லிட்டு வேதத்தில் இல்லையே, மனிதர்கள் ஒத்தருக்கொத்தர் ஹிந்துவிசத்துக்குள்ளே ரொம்ப சண்டை பூசல்கள் இருக்கேனால், நீங்க எதை பார்க்கணும்னால், லா என்ன சொல்றது, புஸ்தகம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. லஞ்சம் ஊழல் கூடாதுங்கிறத நம்ம லா சொல்றது. ஆனா கீழே இருக்கிற எத்தனையோ பேர் ஊழல் பண்றா, லஞ்சம் கொடுக்குறா, வாங்கிக்கிறா, யார குற்றம் சொல்லுவோம்? லாவையா இல்ல நாட்டையா? எந்த மனிதன் லாவ பிரேக் பண்றாரோ அவரைத்தான் குத்தம் சொல்லணும். அதே மாதிரி வேதத்திலே ஒத்தருக்கொத்தர் ஏசியிருக்கா? ஒன்னும் சொல்லலையே. நீ சைவத்தை பின்பற்றாதே அப்படின்னு வைணவம் வேதத்தில் சொல்லியிருக்கா? நீ வைணவத்தை பின்பற்றாதேன்னு சொல்லியிருக்கா? இல்லையே. அந்தந்த தேவதைக்கும் அந்தந்த பெருமை சொல்லியிருக்கு வேதத்தில். இன்னென்ன பாகத்தை எடுத்து வாசி பார்த்தோம்னால் எது பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ +2 கடைசி 12th, 12th முடிச்சா தான் மேல காலேஜ் போக முடியும். அதுக்காக 12th வகுப்பு 7th வகுப்பு மட்டம் அப்படின்னு சொல்லுமா? சொல்லாதே. 7th வகுப்பு படிக்கட்டா 12th வர முடியாது. ஆனால் 7th வகுப்பு 12th விட குறைஞ்சதா இல்லையா? படிப்புல குறைஞ்சது தான். நிச்சயமா நான் 8th படிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கும் 12th படிச்சிருக்கேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் 8th படிக்காத 12th போக முடியுமா? அதனால ஒத்தருக்கொத்தர் ஒரு ஸ்கூலுக்குள்ள இருக்கிற பல கிளாஸஸ் எல்லாம் ஒன்னுக்கொன்னு வைத்து கொள்ள முடியாது, ஏச முடியாது. ஆனால் ஒன்னு உயர்ந்ததாக ஒன்னு தாழ்ந்ததாக இருக்கலாம். அந்த உயர்வு தாழ்வு எதில், எதுல குறைச்சலா படிக்கிறோம், எதுல நிறைய படிக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இது இல்லாம அதுக்கு போகவே முடியாது. அதை போல ஒரு அமைப்பு ஹிந்துவிசத்துக்குள்ள உண்டு. இப்ப சைவர்களை கேட்டா இதுதான் கடைசி, இதன் மூலம் முக்தி. ஆனா வைணவம் வேண்டான்னு சொல்லுவார்களா? இல்லையே. விஷ்ணுவை கும்பிட்டு விட்டு கடைசியாக பரம்பொருளான சிவனை கும்பிட்டு கைலாச பதவி அடையலாம் அவர் சொல்லப்படுறார். அதை வைணவர்களை கேட்டால் சிவனை கும்பிட்டு விட்டு கடைசியாக கடைசி பிறவியில் விஷ்ணுவை கும்பிட்டு விட்டு வைகுந்தத்தை அடையலாம். ஒத்தருக்கொத்தர் இல்லைன்னுட்டோ, அந்த மதம் இருக்கக்கூடாதுன்னுட்டோ, அது மட்டம்னுட்டோ சொல்லவே மாட்டார்கள். ஏன்னால் புத்தகம் அப்படின்னு சொல்லலை. யாரோ சண்டை போட்டு இருந்தாலும் நாலு பேர் போட்டுருக்கலாமே தவிர, புத்தகம் என்ன சொல்லித்து, லா என்ன சொல்லித்து, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப மற்ற மதங்கள்லாம் பார்த்தீங்கனால் அந்த புத்தகத்திலேயே இந்த மதம் மட்டும்தான் இருக்கணும், மற்றதை பின்பற்றக்கூடாது, இதில் தான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறாப்புல தான் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வேத புத்தகத்துக்கும் மற்ற புத்தகத்துக்கு இருக்கிற வேறுபாடு. அதுதான் ஸ்பிரிச்சுவல் டாலரன்ஸ், அனைவரையும் சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்வது. இப்போ இதில் தனித்தனியாக இருக்கிறதுனால என்ன கெட்டுப்போச்சு? ஆனால் தனித்தனி மதமா? இல்லை, எல்லாம் சேர்ந்தது வைதிக மதம்னு வச்சுங்க. இதனால தான் இதை ஹிந்து மதம்னு சொல்றது இல்லை. வைணவம் சைவம் சாக்தம் எது சொன்னாலும் வைதிக மதம் அப்படின்னு ஒரே பேர்ல தான் இருக்கு. 50 சுள்ளிக்குச்சி, 50 சேர்த்து ஒரு கட்டு கட்டினோம், 50 சேர்ந்து தானே இருக்கு, ஆனா தனித்தனி குச்சி தானே, ஒன்றும் தப்பில்லையே. அதே போல இங்க தனித்தனி கொள்கைகள் இருந்தாலும் சேர்ந்து ஒற்றுமையா ஒரே புத்தகத்தை தான் பின்பற்றுகின்றன. அதனால் ஹிந்து மதத்துக்குள்ளே இதெல்லாம் பிரிஞ்சது, நீங்க ஹிந்துக்களே இல்லைன்னு பண்ணி வாங்கிக்குங்கோ அப்படின்லாம் சொல்றத கூட நம்ம கேள்விப்படுறோம். சைவம்ங்கிறத தனியா வாங்கிடுங்கோ, வைணவம்ங்கிறத தனி மதமா வாங்கிக்குங்கோனால் அது எதனால அந்த பிரச்சாரம் பண்ணப்படுறது தெரியுமோ? அப்ப இன்னும் குறைச்ச சதவிகிதம், இன்னும் குறைச்சலான பேர், அப்படின்னா ஒற்றுமை இருக்காது இல்லையா? ஆனா இந்த கட்டம் எப்பவுமே பாரதத்தில் வராது. இப்ப பாருங்க, இப்பவாவது மத்திய அரசுன்னு ஒன்று இருக்கு. ஆனா அன்னைக்கு பாரதத்தில் நூற்றுக்கணக்கான ராஜாக்கள், மத்திய அரசெல்லாம் கிடையாது. ஒரு சமயத்தில் இக்ஷ்வாகு ஓஹோன்னு இருந்தார், ஒரு சமயத்தில் சந்திரகுப்த மௌரியர் ஓஹோன்னு இருந்தார். இப்படித்தான் அவர்கள்லாம் இருந்திருக்கார்கள். நம்ம தமிழகத்துக்கு பக்கம் சோழ மன்னவர்கள்லாம் பாரதத்தை ஆள்ற அளவுக்கு இருந்திருக்கா? அப்ப அந்த மன்னர்கள் ஒத்தருக்கொத்தர்லாம் யாரும் அடங்கி போனதில்லை. ஆனா எப்பவாவது நாங்க எல்லாரும் சேர்ந்து பாரதம் இல்லைங்கிற எண்ணம் வந்திருக்குமா? எப்பவாவது பாரதத்துக்குள்ள பிரிவினைவாதம் இருந்திருக்குமா? எப்பவுமே கிடையாது. ஆனா அதே ரஷ்யாவை சுத்தி அத்தனை நாடுகளும் ஒன்னா இருந்ததா? USSR இருந்ததா? ஆனா ஏன் தனித்தனியா படுத்து? நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். பாரதத்திலும் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, இப்ப என்ன ஸ்டேட்டு ஒரு கண்ட்ரி, அப்ப ஒன்னொண்ணுமே ஒரு தேசம் தானே. சோழ நாடு, பாண்டிய நாடு, அங்க தேசம், மத்ய தேசம், கலிங்க தேசம், ஒவ்வொன்றும் தேசம் தேசம்னு பேர் வச்சிருக்கோம். ஆனால் மொத்த தேசங்களும் சேர்த்து பாரத பூமி அப்படின்னு தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணார்களே, ஒண்ணுமே குறவில்லை. யாருமே தான் தனி நாடு பிரிஞ்சு போனோம்னு சொல்லுறதில்லை. நாங்க பாரதம் இல்லை, நாங்க தனி அப்படின்னு சொல்லுறதே கிடையாது. ஏன் இல்லை? அதே சிவன், அதே ராமன், அதே கிருஷ்ணன், அனைவரும் இணைக்கக்கூடிய ஒரே கோடு, ஒரே கயிறு. வேத புத்தகம் ஒன்று, புராணங்கள் ஒன்று, பல புராணங்கள் இருக்கலாம், ஆனால் அனைத்துக்கும் ஆதாரமான வேதம் ஒன்று, கொள்கை ஒன்று, ஒரே பிரம்மத்தை தான் அடைய போகிறோம். இது ரொம்ப ஆணித்தரமாக பாரதத்தில் பதிந்திருக்கும். அதனாலே இது நீங்கள்லாம் தனித்தனியாக்கம், ஒத்தருக்கொத்தர் சண்டை இருக்கு அப்படின்லாம் கிளப்பிவிட பார்க்கறது எடுபடாது. ஏன் சொன்னேன்? ஒரு மத்திய அரசுன்னு சொல்லி, USSR சொல்லி அத்தனை இருந்தாலே அந்த நாடு தனித்தனியாக உடஞ்சி போச்சு. ஆனால் அப்படின்னே இல்லாத காலத்தில் மத்திய அரசுன்னே ஒன்று கிடையாது. ராஜாக்கள்லாம் அவரவர்கள் தேசத்தை வச்சிருந்தா, ஆனாலும் எக்காரணம் கொண்டு பிரிவினையே கிடையாது, ஒற்றுமையாக தான் இருந்திருக்கும். அதனால் எதுவும் இங்கே பிரிக்கிறதுக்கே முடியாது. அது இந்த டிசைன்லேயே கிடையாது. அப்படித்தான் இந்த ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம புரிஞ்சுண்டு, இப்ப இதனுடைய சகிப்புத்தன்மை வேற்றுமையில் ஒற்றுமை ஆகியவற்றை நினைத்து பெருமிதப்படுவோம், ஆனந்தப்படுவோம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.